எனவே இறைவனை பற்றிய அறிவை நமக்கு தருகின்ற நூல்கள்தான் சாத்திர நூல்கள். இறைவன் மீது விருப்பத்தை மிகுவிக்கின்ற நூல்கள் தான் தோத்திர நூல்கள். சாத்திர நூல்கள் இறைவனை பற்றிய அறிவை தருகின்றவை. தோத்திர நூல்கள் இறைவனுடைய புகழை போற்றி புகழ்ந்து கூறி அவன் மீது நமக்கு அன்பை பெருக்குகின்றன. அன்பை பெருக்குகின்றவை தோத்திரங்கள், அறிவை வளர்க்கின்றவை சாத்திரங்கள். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் தாமே. சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் தாமே, அதுக்கு என்ன பொருள்? சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் தாமே என்றால், சாத்திரம் தோத்திரம் என்ற இரண்டு நூல்களின் வழியாகத்தான் இறைவனை முழுதுமாக உணர முடியும் என்பது கருத்து. சாத்திரம் தோத்திரம் என்ற இரண்டின் மூலமாகத்தான் நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான அறிவை பெற முடியும். அதனால்தான் சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் என்று இறைவனை குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட சாத்திர நூல்களிலே தலையான மேலான நூலாக விளங்குவதுதான் சிவஞான போதம். சிவஞான போதம் இந்திய நாட்டிலே இருக்கின்ற தத்துவ நூல்களிலேயே மிக சிறந்ததாக சொல்லுகிறார்கள். தத்துவம் என்றால் என்ன? தத்துவம், தத்துவம் என்றால் ஆராய்ச்சி. தத்துவம் என்றால் ஆராய்ச்சி. உலகத்திலே ஆராய்ச்சி துறைகள் பல இருக்கின்றன, அதிலே தத்துவமும் ஒன்று. இப்ப விஞ்ஞானம் என்பது ஆராய்ச்சியை செய்கிறது, விஞ்ஞானமும் ஆராய்கிறது, தத்துவமும் ஆராய்கிறது. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? விஞ்ஞானம் எதை பற்றி ஆராய்கிறது? பௌதிக பொருள்களை ஆராய்கிறது. விஞ்ஞானம் பௌதிக பொருள்கள், பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், பௌதிக பொருள்கள், அதாவது தோன்றி அழியக்கூடிய இந்த உலகப் பொருள்களை ஆராய்கிறது விஞ்ஞானம். நம்முடைய புலன்களுக்கு எட்டக்கூடிய பொருள்களை ஆராய்கிறது விஞ்ஞானம். நம்முடைய ஐம்பொறிகள், மனம், இவற்றுக்கு உட்பட்ட பொருளைத்தான் விஞ்ஞானம் ஆராய்கிறது. புலன்களுக்கு உட்பட்ட பொருளை ஆராய்கிறது விஞ்ஞானம். ஆனால் தத்துவம் அப்படிப்பட்ட பொருள்களை ஆராய்வது இல்லை. புலன்களுக்கு உட்பட்ட பொருளை ஆராய்வது அதனுடைய நோக்கம் அல்ல. தத்துவத்தினுடைய நோக்கம் புலன்களுக்கு எட்டாத பொருள்களை எடுத்து ஆராய்வது. புலன்களுக்கு எட்டாத பொருள்களை. அதனால்தான் அந்த தத்துவத்தை ஆங்கிலத்தை சொல்லுகிற போது மெட்டாபிசிக்ஸ் என்பார்கள். மெட்டாபிசிக்ஸ், பிசிக்ஸ்னா பௌதிக பொருள், இது அதை கடந்தது, மெட்டாபிசிக்ஸ். எனவே பௌதிக பொருள்கள் தோன்றி அழியக்கூடியவை, புலன் கடந்த பொருள்களோ தோன்றுதல் அழிதல் இல்லாமல் என்றும் உள்ளவை. என்றும் உள்ள நித்தியமான பொருள்களை ஆராய்கிறது தத்துவம். இதுதான் விஞ்ஞானத்துக்கும் தத்துவத்துக்கும் வேறுபாடு. சரி, அப்படியானால் அப்படிப்பட்ட என்றுமுள்ள பொருள்கள் என்று சொல்லும்படியாக ஏதாவது பொருள் இருக்கிறதா? தோற்றமில்லாமல் அழிவு இல்லாமல் பொருள்கள் இருக்கின்றனவா என்றால், உலகாயதர் என்ன சொல்லுவார்கள்? நாத்திகர், அப்படிப்பட்ட பொருளே கிடையாது என்று மறுத்து விடுவார்கள். நாத்திகர் அவர்கள் ஒப்புக்கொள்வது இல்லை. உலகாயதமும் ஒரு சமயம்தான், அதையும் ஒரு சமயமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே உலகாயத கொள்கைப்படி என்றும் உள்ள பொருள் என ஒன்று கிடையாது. அடுத்து இந்த அப்படிப்பட்ட என்றுமுள்ள பொருள்கள் எத்தனை என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரே அப்படிப்பட்ட பொருள் ஒரே ஒன்றுதான் உண்டு, ஒரே ஒரு பொருள்தான் என்றும் உள்ள பொருள் என்று கூறுகிற சமயம் எது என்றால் சங்கரருடைய வேதாந்த கொள்கை, ஒரே ஒரு பொருள்தான் என்றும் உள்ள பொருள். எனவே அந்த கொள்கையில் அந்த என்றும் உள்ள பொருள் என்பது எது? கடவுள், பிரம்மம். பிரம்மம், பிரம்மம் என்ற ஒன்றுதான் உள்ளது, உள்ளது ஒன்றே. அப்படியானால் உயிர்கள்? உயிர்கள் என்ற தனி பொருள் கிடையாது, உயிர்கள் என்று தனியே இல்லை. பிரம்மத்தை தவிர உயிர்கள் என்ற தனித்த பொருள்கள் கிடையாது என்பது வேதாந்த கொள்கை. எனவே அதற்கு ஒரு பொருள் கொள்கை என்ற பெயர், ஒரு பொருட்கொள்கை, மோனிசம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு பொருள் கொள்கை. அடுத்து இன்னொரு சமயம் இரண்டு பொருள்கள் என்றும் உள்ளவை என்று கூறுகின்றது இன்னொரு சமயம். அது சாங்கியம் என்ற சமயம். அந்த இரண்டு பொருள்கள் எவை என்றால் உயிர்கள், உயிர்கள் என்ற ஒரு பொருள், அதை புருடன் என்று சொல்லுவார்கள், உயிரை புருடன் என்பார்கள். புருஷன், புருடன், உயிர், அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் பிரகிருதி, பிரகிருதி அல்லது உலகம், பிரகிருதி. இந்த இரண்டுதான் அவர்கள் கூறுகிற நிலைத்த பொருள்கள். அவர்கள் எதை ஒப்புக்கொள்வது இல்லை? ஆமா, கடவுள் கொள்கை அவர்களிடத்திலே கிடையாது, கடவுள் கிடையாது. இது இதற்கு இருமை, இருபொருள் கொள்கை, இருபொருட்கொள்கை, டுவாலிசம் ஆங்கிலத்தில் இருபொருட்கொள்கை. அடுத்த வரிசையிலே வருவதுதான் நம்முடைய சைவ சமயமும் வைணவ சமயமும். சைவமும் வைணவமும் மூன்று பொருள்கள் என்றும் உள்ளவை என்று கூறுகின்றன. கடவுள், உயிர், கட்டு, தலை. கடவுளை நாம் என்ன எப்படி குறிப்பிடுகிறோம்? பதி, பதி என்ற சொல்லாலே கடவுளை குறிப்பிடுகிறோம். வைணவத்தில் கடவுளை குறிக்கிற சொல் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்பது வைணவத்திலே கடவுளுக்கு பெயர். நாம் பதி என்கிறோம். நாம் என்ன சொல்லுகிறோம்? தோத்திர திருமுறைகளிலே கடவுளை நாம் சிவபெருமான் என்று சொல்லுகிறோம். சிவபெருமான் என்று சொல்லுவதுதான் அவனுக்குரிய சிறப்பு பெயர். பதி என்று சொல்லுவது தத்துவ முறையிலே கூறுகிற, பயன்படுத்துகிற சொல். தத்துவத்திலே இறைவனை முழு முதற் பொருளை குறிப்பதற்கு சைவ சித்தாந்தம் ஆளுகிற சொல் பதி. இது தத்துவ கலை சொல். பதி என்பது தத்துவ கலை சொல். சிவம் என்பது அது சைவ சமயத்திலே ஆளுகிற சொல். வைணவத்திலே ஈஸ்வரன் அல்லது வாசுதேவன், திருமால் என்றெல்லாம் வரும். அடுத்து இரண்டாவது உயிர். அதை நாம் பசு என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறோம். பசு என்ன பொருள்? பசு என்றால் கட்டப்பட்டுள்ளது, கட்டப்பட்டது, கட்டுண்டிருப்பது பசு. வைணவத்திலே உயிர்களை குறிக்க சித்து என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். சித்து. மூன்றாவதாக, மூன்றாவதான பொருள் சைவத்தில் கட்டு அல்லது தலை. அந்த உயிர்களை கட்டியிருக்கின்ற தலை கட்டப்பட்டது பசு என்றால் எதனால் கட்டப்பட்டது என்ற கேள்வி வருகிறது அல்லவா. எதனாலே கட்டப்பட்டது என்றால் தழைகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதை மூன்றாக நாம் சொல்லுகிறோம். அந்த தழை மூன்று: ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று கட்டுக்கள். அதை பற்றி பின்னாலே நாம் பார்க்கலாம். அங்க வைணவத்தில் கட்டினை குறிக்க அசித்து என்ற சொல்லை பயன்படுத்துவார். அசித்து, ஈஸ்வரன் சித்து அசித்து என்பார்கள். நாம் பதி, பசு, பாசம் என்கிறோம். ஆனால் நம்முடைய சொற்களிலே உள்ள பொருள் ஆழம் அங்கே இல்லை பாருங்கள். நம்முடைய அந்த கலை சொற்களை பார்த்தாலே ஓரளவு என்ன அடிப்படை கொள்கை என்பது விளங்குகிறது. பதி தலைவன், பதி என்றாலே தலைவன், பசு என்றாலே அது கட்டப்பட்டிருக்கிற ஒரு பொருளாகிறது. எனவே தலைவனுடைய கடமை என்ன? தனக்கு கீழே இருக்கின்ற உயிர்களை அந்த கட்டிலிருந்து விடுவிப்பது. அப்படிப்பட்டவன் தானே தலைவனாக இருக்க முடியும். அந்த தலைவனுக்கு இந்த கட்டுக்கள் உண்டா? தலைவனாகிய இறைவனுக்கு என்றால், இறைவன் நின்மலன், நின்மலன் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட கட்டுக்களால் பற்றப்படாதவன், கட்டு அற்றவன். இப்போ இந்த கடற்கரை பக்கங்களில இந்த சதுப்பு நிலம் என்பார்கள், மென்மையான நிலம், அதுல அந்த கடல் நீர் தேங்கி தேங்கி அந்த அந்த கீழே பூமி நிலமானது ரொம்ப மென்மையாக இருக்கும். மேலே மட்டும் காய்ந்திருக்கும், உள்ளே ஒரே சேராக இருக்கும். எந்த பொருளாக விழுந்து விட்டால், விலங்கு அல்லது மனிதர்கள் அதிலே விழுந்து விட்டால் அவர்கள் அப்படியே உள்ளே ஆழ்ந்து ஆழ்ந்து மடிய வேண்டியதுதான், விடுபடவே முடியாது. அந்த புதை, புதை சேர் என்பார், புதைகுழி, அந்த புதைகுழி, அந்த புதைகுழியிலிருந்து ஒருவனை விடுவிக்க வேண்டுமானால் அந்த புதைகுழியிலே அகப்பட்ட இன்னொருவன் காப்பாற்ற முடியுமா? அந்த புதைகுழியிலே விழுந்த ஒருவன் இன்னொருவனுக்கு உதவி செய்ய முடியுமா? அந்த புதைகுழிக்கு அப்பால் நிற்கிற ஒருவன் தான் விழுந்த ஒருவனுக்கு கை கொடுத்து காப்பாற்ற முடியும். அதுபோல இறைவனும் கட்டுண்டவன் என்றால் அவன் எப்படி உயிர்களை காப்பாற்ற முடியும்? எனவே இறைவன் கட்டற்றவனாக இருந்து கட்டிலாகப்பட்ட உயிர்களை காப்பாற்றுகிறான். இதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏழாம் நூற்றாண்டிலேயே சாத்திர நூல்கள் எல்லாம் தோன்றுவதற்கு மிக முற்பட்ட காலத்திலேயே ஞான சம்பந்த பெருமான் இந்த கருத்தை அருளியிருக்கிறார். விளையாததோர் பரிசில்வரு பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர அருள் தலைவன். அந்த வரியை குறித்துக் கொள்ளுங்கள். தலைவன் அவன் என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான். யாருக்கு? பசு, உயிர்கள். பசு என்று ஒருமையிலே சொன்னாலும் பொருள் எல்லா உயிர்களையும் குறிக்கும். பசு சாதி ஒருமை, சாதி ஒருமை என்று இலக்கணத்தில் சொல்லுவார்கள். சாதி ஒருமை, மேன் இஸ் மார்டல் அர்த்தம். ஒரு மனுஷன் மட்டும்தான் சாகிறான். அந்த மேன் என்ற ஒருமை சொல் எல்லா அனைத்து மனிதர்களையும் குறிக்கும். அதை சாதி ஒருமை. அதுபோல இங்கே பசு என்று ஒருமையில சொன்னாலும் எல்லா பசுக்களும். அதுக்கு முன்னாலே பாருங்கள், ஞானசம்பந்தர் அந்த ஆன்மாவினுடைய உயிரினுடைய இயல்பை சொல்லுகிற போது, விளையாததோர் பரிசில்வரு பசு. பரிசுன தன்மை, எப்படிப்பட்ட தன்மை உடையவை உயிர்கள் என்றால் விளையாததோர் தன்மை உடையவை. அதாவது விளையாத தன்மை என்ன? தோற்றுவிக்கப்படாத, தோற்றுவிக்கப்படாமல் என்றும் உள்ள. எனவே இது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து. உயிர்கள் படைக்கப்படவில்லை, இறைவனால் படைக்கப்படவில்லை இறைவன் என்று உண்டோ அன்றே உயிர்களும் உள்ளன. எனவே உயிர்கள் தானே தோன்றவும் இல்லை, ஒருவரால் தோற்றுவிக்கப்படவும் இல்லை, என்றும் உள்ளவை. அதனால்தான் விளையாததோர் பரிசில்வரு பசு என்று சொல்லி, அப்படிப்பட்ட பசுக்களாகிய உயிர்கள் தவிரான நீங்க நீங்கும்படியாக, தவிர்தல்னா நீங்குதல், உயிர்கள் நீங்கும்படியாக. எதிலிருந்து நீங்கும்படியாக? துன்பத்திலிருந்து நீங்கும்படியாக. உயிர்களுக்கு துன்பத்தை தருகின்றவை எவை சொல்லுகிறார்? முதலாவது பாசம். பாசம் என்பது ஆணவ மலம். பாசம் என்ற சொல் ஆணவ மலத்தை குறிக்கும். ஆணவ மலம். அடுத்து இரண்டாவது, இங்கே ஒரு கமா போட்டுக் கொள்ளுங்கள், பாச. அடுத்து இரண்டாவது வேதனை. வேதனை என்றால் நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? வேதனை என்றால் துன்பம் என்று நினைக்கிறோம். அது பொருள் அல்ல. வேதனை என்றால் இன்பம் துன்பம் இரண்டையும் குறிக்கிற பொது சொல். சுகதுக்கம், சுகதுக்கம் அதுதான் வேதனை. இந்த இரண்டுக்கு எது காரணம்? நமக்கு வருகிற இன்ப துன்பங்களுக்கு சுகதுக்கங்களுக்கு எது காரணம்? வினை, கண்மம். எனவே கண்மம் ஆணவ மலம், இரண்டாவது கண்ம மலம், மூன்றாவது ஒன் தலை. தலை என்றால் கட்டு, ஒன் என்றால் ஒளி, ஒளி பொருந்திய கட்டிலேயே ஒளி பொருந்திய கட்டு என்ற ஒன்று இருக்கிறது. அப்படியானால் இருளாகிய கட்டு ஒன்று இருக்கிறது அல்லவா? இது ஒளியாகிய கட்டு. இருளாகிய கட்டு எது? அதுதான் ஆணவ மலம். ஆணவ மலம் இருளாகிய கட்டு, இது ஒளியாகிய கட்டு. அதற்கு என்ன பேரு? மாயை. மாயை என்பது ஒன் தலை. இதையெல்லாம் பின்னாலே நாம் விளக்கலாம். எனவே பசுவாகிய உயிர்கள், என்றுமுள்ள உயிர்கள், தோற்றுவிக்கப்படாத உயிர்கள், தங்களை புனித்துள்ள ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் ஆகிய இவற்றிலிருந்து தவிர நீங்கும்படியாக அருள் புரிகின்ற தலைவனாகிய சிவபெருமான் என்று இந்த முப்பொருளினுடைய தன்மைகளையும் இந்த வரியிலே ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் சமய விவாதங்கள் நடைபெற்றன. அந்த இடங்களுக்கு பட்டி மண்டபம் என்ற பெயர். திருவாசகத்தில் கூட வருகிறதே, பட்டி மண்டபம் எற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையேங்கிறார். பட்டி மண்டபங்கள், இப்போது நடக்கிற பட்டி மண்டபம் வேற. அந்த காலத்திலே சமய அறிஞர்கள் கூடி தங்கள் கொள்கைகளை கூறி விவாதிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட ஒரு சமய விவாதம் எங்கே வருகிறது என்றால் நம்முடைய சாத்திர நூல்களிலே சங்கற்ப நிராகரணம் என்ற ஒரு நூல், 14 சாத்திர நூல்களிலே சங்கற்ப நிராகரணம் எழுதியவர் உமாபதி சிவம், உமாபதி சிவம். அந்த நூலை எப்படி அமைத்துக் கொள்ள அழகான முறையில் அமைத்திருக்கிறார். சிதம்பரத்தில் ஆனி மாசம் ஆனி திருவிழா, சிதம்பரத்தில் எல்லா பெருங்கூட்டம். அப்போது ஒரு மண்டபத்தில் பல சமயவாதிகள் கூடியிருக்கிறார்கள். முதலிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் யார் என்றால் மாயாவாதி. அதாவது சங்கரருடைய கொள்கையை பின்பற்றுகிற மாயாவாதி ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அடுத்து ஒரு 8 பேர், அவர்கள் சைவ சமயத்தினுடைய உட்பிரிவை சேர்ந்தவர்கள். ஒரு 8 பேர். கடைசியாக ஒரு சைவ சித்தாந்தி, ஒரு சைவ சித்தாந்த அறிஞர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் கடைசியில். அந்த நேரத்தில் ஒருவன் அங்கே வந்து அந்த மண்டபத்துக்கு வந்து, பெரியோர்களே, எனக்கு வீடு பெற்றின் மீது மிகுந்த விருப்பம் உண்டாகி இருக்கிறது, அதற்கு என்ன வழி, முத்தி அடைவதற்கு என்ன வழி சொல்லுங்கள் என்று ஒரு பக்குவமுடையவர் வந்து கேட்கிறார். உடனே முதலாவதாக அந்த மாயாவாதி எழுந்து தன்னுடைய சமய கொள்கையை கூறி, சங்கற்பம் என்றால் தன்னுடைய சமய கொள்கை, தன்னுடைய கொள்கையை கூறி, இதுதான் நீங்கள் முத்தி அடைவதற்கு ஏற்ற வழி, இந்த வழியிலே வாருங்கள் என்று மாயாவாதி முதலிலே சொல்லி முடித்தார். உடனே அடுத்த ஒருவர் எழுந்து இந்த மாயாவாதியினுடைய கொள்கையை மறுத்து தன்னுடைய கோட்பாட்டை எடுத்து விளக்குகிறார். எனவே நிராகரணம் என்றால் மறுத்தல். இப்படி அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவர் எழுந்து தனக்கு முன்னே பேசியவருடைய சமய கொள்கையை மறுத்து தன்னுடைய கொள்கையை எடுத்து விளக்குகிறார்கள். கடைசியாக வருகிறார் நம்முடைய சைவ சித்தாந்தவாதி. சித்தாந்தி வருகிறார். அவர் அந்த தனக்கு முன்னே கூறியவருடைய கொள்கையை மறுத்தார், தன்னுடைய கொள்கையை சொல்லவில்லை. அதாவது சைவ சித்தாந்த கொள்கையை அவர் சொல்லவில்லை. உடனே மற்றவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய கொள்கை என்ன, சொல்லவில்லையே என்று கேட்கபோது அந்த மெய்கண்ட பரம்பரையிலே வந்த சிவபிரகாசம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, எழுதினவர் யாரு, இந்த நூலாசிரியர் தான். ஆக சிவபிரகாசம் என்ற நூல் இருக்கிறது, அதை நீ படித்து பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்லி முடித்து விடுகிறார். அதாவது ஆர்வத்தை தூண்டுகிறார். சைவ சித்தாந்தம் இன்னது என்று சொல்லாமல் சிவபிரகாசத்தை படிக்கும்படியாக ஒரு உத்தி அந்த காலத்திலேயே உமாவதிஷ்ணுவும் கையாண்டிருக்கிறார். சிவபிரகாசம் என்ற நூலிலே அதனை தெளிவாக நீ உணரலாம் என்று கூறி நூலை முடிக்கிறார். இப்படி அந்த காலத்திலே சமயவாதம் புரிகின்றவர்கள் பிறருடைய சமயத்தை மறுத்து தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவார்கள். அப்போது முதலிலே என்ன சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சமயவாதி தன்னுடைய கொள்கையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொருள்கள் எத்தனை என்பதை முதலிலே சொல்ல வேண்டும். பொருள்களுடைய எண்ணிக்கை எத்தனை, அதாவது என்றும் உள்ள பொருள்கள் எத்தனை நீங்கள் கொள்ளுகிறீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். அது முதலாவது, என்றும் உள்ள பொருள்களுடைய எண்ணிக்கை. இரண்டாவதாக எண்ணிக்கையை சொன்ன பிறகு அந்த பொருள்களுடைய, இதற்கு என்ன பெயர், பொருள்களுடைய எண்ணிக்கையை சொல்லி அவற்றினுடைய இருப்பை நிறுவ வேண்டும். எண்ணிக்கையை சொன்னால் மட்டும் போதாது, ஏன் நாங்கள் இந்த இத்தனை பொருள்களை கொள்ளுகிறோம் என்பதற்கு சான்று காட்ட வேண்டும். ஆராய்ச்சி முறையிலே, காரண காரிய முறையிலே பிரமாணம், அதற்குத்தான் பிரமாணம் என்ற பெயர். எனவே பிரமாணம் காட்ட வேண்டும், நாங்கள் 3 பொருள்கள் கொள்ளுகிறோம், அந்த 3 பொருள்கள் இருப்பதற்கு இது இது பிரமாணம், இன்ன இன்ன சான்று, அந்த பொருள்களுடைய இலக்கணம் இன்னது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பொருளினுடைய இலக்கணம் இன்னது என்று பொருள்களுடைய இயல்பை விளக்க வேண்டும். அது இரண்டாவது. பிரமாணத்தை அடுத்து இலக்கணம், இரண்டாவது பகுதி இலக்கணம். அடுத்து மூன்றாவதாக, இந்த பொருள்களுடைய இயல்பை தெரிந்து கொண்டால் அதிலே எது ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு நன்மை தருகிற பொருள், எது ஆன்மாவுக்கு துன்பத்தை தருகிற பொருள் என்பது தெரிந்துவிடும். பொருள்களுடைய இயல்பை தெரிந்து கொண்டால் எது நமக்கு உறவு, எது நமக்கு பகை, எது நமக்கு வேண்டியது, எது நமக்கு வேண்டாதது, எது நமக்கு இன்பத்தை தருவது, எது நமக்கு துன்பத்தை தருவது, அப்போதுதான் தெரியும். பொருள்களுடைய இயல்பை விளங்கிக் கொண்டால்தான் இப்படி நாம் உணர முடியும். எனவே நாம் மூன்று பொருள் சொல்லுகிறோமே, அந்த முப்பொருள்களிலே பசுவாகிய நமக்கு பதிதான் உறவு பொருள், பாசம் நமக்கு துன்பத்தை தருகிற பொருள் என்பது தெரிய வேண்டும். அது இந்த முப்பொருள் இயல்பை ஆராய்கிற போது தெரியும். நமக்கு ஏன் தெரியவில்லை? நாம் ஆராயவே இல்லையே. எனவே ஆராய்ந்து பார்க்கிற போதுதான் அவற்றினுடைய இயல்பு தெரியும். அப்படி தெரிந்து கொண்டால் அடுத்த நிலை என்ன உண்டாகும், எப்படி துன்பத்திலிருந்து விடுபடுவது, பகையாகிய பொருளிலிருந்து விடுபட்டு உறவாகிய பொருளை எப்படி சேர வேண்டும் என்ற வழிமுறை மூன்றாவதாக சொல்ல வேண்டும். மூன்றாவதாக வழிமுறை, அதை சாதனம் என்பார்கள். சாதனம் வழிமுறை, அதாவது கட்டிலிருந்து விடுபடுவதற்கு வழி, கட்டிலிருந்து விடுபடுவதற்கு வழிதான் சாதனம். முத்தி என்ற சொல்லுக்கே விடுதலை, விடுபடுதல் என்றுதான் பொருள். முத்தி என்றாலே விடுபடுதல், லிபரேஷன், அதுதான் முத்தி. எனவே முதலிலே பிரமாணம், இரண்டாவது இலக்கணம், மூன்றாவது சாதனம். அந்த சாதனத்தை தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றி கடைபிடித்து அதனாலே அடைவது முடிவிலே பயன், முடிவாக பயன். அதை வடமொழியிலே பலன், பலன் என்பார்கள். பலன் பயன். இப்படி தத்துவ நூல்கள் எல்லாம் இந்த நான்கு அமைப்பை கொண்டு இருக்கும். முதலிலே பிரமாணம், இரண்டாவது இலக்கணம், மூன்றாவது சாதனம், நான்காவது பயன் என்று நான்கு பகுதிகளை உடையதாகத்தான் இருக்கும் தத்துவ நூல்கள். தத்துவ நூல்கள் அந்த முறையிலேதான் நம்முடைய சிவஞான போதமும் அமைந்திருக்கிறது. சிவஞான போதமும் இந்த முறையிலேதான் அமைந்திருக்கிறது. வேற 14 சாத்திரங்களிலே வேறு எந்த நூலிலும் இந்த அமைப்பு கிடையாது. சிவஞான போதத்திலேதான் இந்த முறையை காணலாம். மேலும் இன்னொரு சிறப்பு சிவஞான போதத்துக்கு, மற்ற தத்துவங்களிலே உள்ள அடிப்படை நூலெல்லாம் சூத்திர வடிவத்திலே அமைந்தவை. மற்ற தத்துவங்களிலே உள்ள முதல் நூல்கள் எல்லாம் சூத்திர வடிவத்திலே அமைந்தவை. சூத்திரம் என்றால் என்ன? சூத்திரம் என்றால் சில சொற்களிலே, சில சொற்களிலே மிக விரிவான பொருளை உள்ளடக்கி திட்ப நுட்பத்தோடு கூறுவதுதான் சூத்திரத்தின் இயல்பு. சில சொற்களிலே பலவாகிய மிகுதியான பொருளை, விரிவான பொருளை அடக்கி கூற வேண்டும். ஒரு சிறிய கண்ணாடி எதிரே உள்ள பெரிய மலையையே தனக்குள்ளே அடக்கி காட்டுகிறதோ அதுபோல, அந்த சிறிய ஆடி போல இந்த ஒவ்வொரு சூத்திரமும் பெரிய பொருளை அடக்கி வைத்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்திய தத்துவத்தில் இப்ப நியாயம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. நியாயம், அதற்கு அடிப்படை நூல் நியாய சூத்திரம். நியாய சூத்திரம் அதை எழுதியவர் கௌதமர் என்பவர், கௌதமர். அதே போல வைசேடிகம் என்ற ஒரு தத்துவ கொள்கை, அதை அதற்கு முதல் நூல் எழுதியவர் கணாத முனிவர் என்று இப்படி சாங்கியம் என்று எடுத்துக்கொண்டால் கபில முனிவர், பிறகு மீமாம்சை என்றால் ஜைமினி முனிவர், அதே போல வேதாந்தத்துக்கு எது முதல் நூல் என்றால் தெரியுமா, வேதாந்தத்திற்கு சங்கரருடைய வேதாந்த கொள்கைக்கு முதல் நூல் பிரம்மசூத்திரம், அதுவும் சூத்திரம் பிரம்மசூத்திரம். அதுபோல அந்த இந்திய தத்துவ மரபு போல நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்கு முதல் நூலாக இருக்கிற சிவஞான போதமும் சூத்திர வடிவத்திலே அமைந்திருக்கிறது. அந்த 14 நூல்களிலே சிவஞான போதம் ஒன்றுதான் சூத்திர அமைப்பிலே உள்ளது, மற்றவையெல்லாம் வேறு யாப்பிலே அமைந்தவை. ஆக இப்படிப்பட்ட காரணங்களை வைத்துத்தான் சிவஞான போதத்திற்கு முதன்மை இடம் கொடுக்கிறார்கள். இந்த காரணங்களினாலேதான் சிவஞான போதம் தலையான சாத்திர நூலாக கொள்ளப்படுகிறது.